قال رسول الله صلى الله عليه وسلم أخلص دينك يكفيك العمل القليل. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னார்கள், யா முஆத், உன்னுடைய மார்க்கத்தை நீ கலப்பற்றதாக்கிக் கொள், குறைந்தாமல் அப்போது உனக்கு போதுமானது என்று சொன்னார்கள். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. அதனுடைய மதிப்பு கூடுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் அந்த செயலினுடைய மதிப்பு கூடும். ஒரு தந்தை மதிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் தனது பிள்ளைகளுக்கு சிறந்த ஒழுக்கங்களையும் மார்க்கப்பற்றையும் ஏற்படுத்தினால் அவருடைய மதிப்பு கூடும். அந்த இரண்டை விட்டுவிட்டால் அவருக்கு மதிப்பு இருக்காது. அதுபோல ஒவ்வொன்றுக்குமே ஒரு மதிப்பு இருக்கிறது. நாம் செய்கின்ற செயல்களுக்கு மதிப்பு எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த கலப்பற்ற எண்ணத்தின் காரணமாகத்தான். எண்ணம் சரியில்லாமல் போய்விட்டால் அதற்கு எந்த மதிப்புமே இருக்காது. அது எந்த செயலாக இருந்தாலும் சரியே, ஒரு செயல் மதிப்பை பெறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே அது மதிக்கப்படுவதாகவும் மக்களிடத்திலே போற்றத்தக்கதாகவும் அமைப்படுவதற்கு காரணமே அந்த செயலின் மீது இருக்கிற கலப்பற்ற தூய்மையான எண்ணம்தான். எந்த செயலிலே பெருமையும் முகஸ்துதியும் கலந்து விடுகிறதோ அதுக்கு எந்த மதிப்புமே கிடையாது. திருக்குறானும் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையும் அதைத்தான் நமக்கு பாடமாக கற்பித்து தருகின்றன. இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற வாக்கியத்தை கவனிக்க வேண்டும். எண்ணம் மற்றும் கலப்பற்றதாக அமைந்து விட்டால் குறைந்த செயல் போதுமானது. நிறைய தொழுகணும்னு அவசியம் இல்லை, நிறைய நோன்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய தான தர்மம் செய்யணும்னு அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது அல்லாஹ்விடத்திலே மதிப்பை பெற்றுவிடும். ஒரு சின்ன செயல் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகிற அந்த வாக்கியம் இருக்கிறதே எவ்வளவு கலப்பற்றதாக அமைகிறதோ அந்த அளவுக்கு மீசான் என்ற தராசிலே அது கனமானதாக ஆகிவிடும். எந்த சொல்லுக்கும் அப்படித்தான், எந்த செயலுக்கும் அப்படித்தான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கலப்பற்ற முறையிலே நடந்து கொண்ட காரணத்தினால்தான் இந்த மார்க்கமே இவ்வளவு பரக்கத்தாக விரிந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இந்த மார்க்கத்தை கொண்டு செலுத்துவதிலே அவர்களுடைய அக்கறையும் அவர்களுடைய கலப்பற்ற எண்ணமும் உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை சென்று அடைவதற்கு காரணமாக அமைந்தன. அவர்களை பற்றி பேசுகிறோம், இன்று வரைக்கும் பேசுகிறோம், கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் பேசப்படுவார்கள். அதுபோலத்தான் நான்கு மதுஹபுகள் என்று சொல்லுகிற இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் ஹம்பல் அவர்களுடைய வழிமுறைகள் இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 87% மக்கள், உலகத்தில் இருக்கிற மக்கள் மதுஹபுகளை பின்பற்றுகிறவர்கள். கியாமத்தில் வரையிலும் இப்படித்தான் இருக்கும். அது ஏன் இவ்வளவு காலம், கிட்டத்தட்ட 1300 ஆண்டு காலங்களாக, ஏதோ 10 ஆண்டு 20 ஆண்டு அல்ல, 1300 வருடங்களாக இந்த உலகத்தில் அது நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது அவர்களின் கலப்பற்ற தூய்மையான எண்ணம் தான். அதற்கு பிறகு வந்தவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், எல்லாமே பிரிந்து போய் ஒன்றுக்கொண்டு சண்டையும் தகராறும் குழப்பங்களும் ஏற்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஏன், கடந்த 30-35 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லி தோன்றி அவர்கள் எந்த அளவுக்கு பிரிந்து சின்னாபின்னமாய் போய்விட்டார்கள். இல்ல, காரணம் எண்ணம், அடிப்படையில் எண்ணம் சரியில்லாத காரணத்தினால்தான். அல்லாஹ் குர்ஆனிலே ஆலே இம்ரான் என்ற ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறான். ஆலே இம்ரான் என்று சொன்னால் இம்ரானின் குடும்பம் என்று பொருள். இந்த இம்ரான் என்பவர் யார்? அவர் நபியா அல்லது வேற யாருமான கிடையாது. நபிமார்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது, அது பொருத்தம். ஆனால் இம்ரானை பற்றி ஏன் குர்ஆனிலே சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, இம்ரான் என்பவர் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை. இம்ரான் அவருடைய மனைவிதான் ஹன்னா என்று சொல்லுகிற பெண்மணி, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார். அவர்களை பற்றி பேசப்படுவதற்காக அல்லாஹ்வுத்தால அந்த அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறான். ஏன் அப்படி என்று பார்க்கிற போது, இம்ரானுடைய மனைவி ஹன்னா என்பவர் நியத்தி செய்தார், மனதிலே எண்ணம் கொண்டார், அது கலப்பற்றதாக இருந்தது. என்ன நினைத்தார் என்று சொன்னால், ரொம்ப நாளா நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் நான் பைத்துல் முக்கத்தேசத்துக்கு அர்ப்பணித்து விடுவேன் என்று நினைத்தார், மனதிலே எண்ணம் கொண்டார். அல்லாஹ்வுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான், அது பெண் குழந்தையாக மாறிவிட்டது. அவர்களுக்கு வருத்தம் ஏற்பட்டு விட்டது. அடடா, நான் பெண் குழந்தை அல்லவா பெற்றுவிட்டேன், பெண் குழந்தையை பள்ளிவாசலுக்கு கொடுக்கிற வழக்கம் அன்னையிலிருந்து கிடையாது. ஆண்கள் தான் பள்ளிவாசலை பராமரிப்பதற்கும் அதற்குரிய பணிவிடுவதற்கும் ஆண்கள் தான் நீண்ட காலங்களாக அதற்கான பணியை செய்து கொண்டு வருவார்கள். பெண்கள் பள்ளிக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் அந்த தாயார் அப்படி மனதிலே எண்ணம் கொண்டார். அது எண்ணம் கலப்பட்டதாக இருந்தது. பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். இருந்த போதிலும் கூட அது பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் நியத்தி செய்து விட்டோமே என்று சொல்லி பள்ளிவாசலுக்கு ஒப்படைத்து விட்டார். வரலாறு அல்லாஹ் குர்ஆனிலே நீண்ட வரலாறு சொல்லி காட்டுகிறான். அந்த தாயாருடைய அந்த எண்ணத்தின் காரணமாகத்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தான். ஆல் இம்ரான் அந்த குடும்பத்திற்கு அவ்வளவு பெரிய மதிப்பை கொடுத்தான். அந்த நேரத்தில் அந்த அதாவது எனக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் நான் பள்ளிவாசலுக்கு ஒப்படைத்து விடுவேன் என்ற அந்த நியத்து இருக்கிறதே, அது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய மதிப்பை பெற்றது. ஒரு நபியாக இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் அடிக்கடி சொல்வதற்கு காரணமே அந்த நியத்து, அந்த தாயாரின் நியத்து. அல்லாஹு தஆலா அந்த நியத்தின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஷைத்தான் இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லா குழந்தையும் தீண்டு விடுவான். பிறந்த அந்த வினாடியே அவன் தன்னுடைய கையை கைவரிசையை குழந்தையிடத்திலே காட்டி விடுவான். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த குடும்பத்தாருக்கு அந்த நிலை கிடையாது. பக்கத்தில் வரவே மாட்டான். அந்த தாயாரின் நீயத்து அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு மதிப்பை பெற்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவன் தீண்டவில்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் தீண்டவில்லை. அப்ப இது எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த அளவுக்கு அவருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிற காரணத்தினால். வேற எந்த நோக்கமும் கிடையாது, உலகத்தினுடைய வேற எந்த நோக்கமும் இல்லை. இறைவனுக்காகவே என்று கலப்பற்ற எண்ணத்தை அமைத்துக் கொண்ட போது அல்லாஹ் தஆலா அந்த செயலுக்கு மதிப்பை உண்டாக்கினான். பிற்காலம் உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் அவர்களை பற்றி பேசுகிற நிலையை ஏற்படுத்தினான். அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தையும் சிறப்பையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். இது மாதிரி நாம செய்தாலும் நமக்கும் கிடைத்து விடும். எந்த ஒரு செயல் இஹ்லாஸாக என்ன நடக்கிறது, மக்களை கவர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் எல்லா செயல்களும் செய்யப்படுகின்றன. 95% செயல்களும் அப்படித்தான் நடைபெறுகிறது. மக்களை கவர வேண்டும், தன்னின் பக்கம் இழுக்க வேண்டும் என்றுதான் எல்லா இயக்கங்களும் எல்லா அமைப்புகளும் செயல்படுகின்றன. அதன் காரணமாக அதற்கு எந்த மதிப்புமே கிடையாது. மக்களிடத்திலே அது நாளடைவில் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ்வுக்காக என்று இஹ்லாஸான எண்ணத்தை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டால் நிச்சயமாக அது வெற்றி பெறும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்டவருடைய துஆவை கூட கபூல் செய்வார். இமாம் நாவி ரஹ்மத்துல்லா அவர்கள் தன்னுடைய ரியாலு சாலி என்ற நூலிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். எல்லாம் பிரபலமான கேட்கப்பட்ட ஒரு செய்திதான். 3 பேர்கள் பயணம் செய்தார்கள். ஒரு இடத்திலே கடுமையான மழையும் காற்றும் ஏற்பட்டது. அந்த இடத்துல அந்த 3 பேர்களும் ஒரு குகைக்குள்ள நுழைந்தார்கள். நுழைந்த போது காற்று மழை, அதாவது காற்றினுடைய வேகத்தின் காரணமாக அந்த குகைக்கு மேல் இருந்த ஒரு பாறை உருண்டு வந்து இவர்கள் தங்கியிருந்த அந்த வாசலை அதை அடைத்து விட்டது. எவ்வளவு முயற்சி செய்து அதை நகர்த்த பார்த்தார்கள், 1 இன்ச் கூட நகரவில்லை. அவ்வளவு பெரிய பாறை, என்ன செய்வது? உள்ளே மாட்டிக்கொண்டார்கள். வெளியிலே வருவதற்கு வாய்ப்பில்லை. 3 பேர்களும் முடிவு செய்தார்கள், நாம் உலகத்திலே நாம் என்ன நல்ல காரியத்தை செய்திருக்கிறோமோ அதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யலாம். அல்லாஹ் தான் இதை அகற்ற முடியும். வேறு யாரும் அந்த பக்கம் வரவும் மாட்டாங்க. யாரு வந்தாலும் தெரியாது. 3 பேர்களும் துவா கேட்டார்கள். ஒருவர் சொன்னார், யா அல்லாஹ், நான் எனக்கு ஒரு பெற்ற வயதான முதிர்ந்த தாயார் இருந்தார். அவருக்கு நான் தினமும் இரவு நேரத்திலே ஆடுகளை மேய்த்து வந்து அதனுடைய பாலை சுட சுட கறந்து என்னுடைய தாயாருக்கு கொடுப்பேன். அதற்கு பிறகுதான் என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுப்பேன். நான் வருகிற போது கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு விட்டது. என்னுடைய தாயார் உறங்கி விட்டார். அந்த நேரத்தில் அவர் குடித்த பிறகுதான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் பாலை கறந்து வைத்து அவர்களை விழிப்பதை எதிர்பார்த்திருந்தேன். என்னுடைய குழந்தைகளோ பசியின் காரணமாக முடியாமல் என்னுடைய காலை சுற்றி பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. தாயார் அருந்திய பிறகுதான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று நான் வைராக்கியமாக இருந்து விட்டேன். அவர் காலையில் தான் எழுந்திருந்தார். அதற்கு பிறகுதான் அவர் குடித்த பிறகு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன். யாரெல்லாம் இது என்னுடைய தாயை நான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அந்த தூய்மையான எண்ணத்தோடு தான் நான் செய்தேன். இந்த செயல் உன்னிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தால் அதை கொண்டு இந்த பாறையை நகற்று என்று அவர் பிரார்த்தித்தார். அந்த பாறை சற்று நகர்ந்தது, கொஞ்சம் வெளிச்சம் தெரிந்தது. 2வது மனிதர் துஆ செய்தார், யாழ்லா எனக்கு உறவுக்கார பெண் ஒருவள் இருந்தால் ரொம்ப அழகாக இருப்பாள், அவள் மீது நான் கடுமையான ஆசை கொண்டிருந்தேன். பலமுறை அவளை நான் அணுகினேன், ஆனால் அவள் மறுத்து விட்டாள். ஒரு நாள் அவளுக்கு ஒரு பண கஷ்டம் ஏற்பட்டது. அந்த தேவைக்காக என்னிடத்திலே வந்தாள். நான் நிபந்தனையிட்டேன், நான் பணம் தருகிறேன், ஆனால் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அவள் இணங்கினாள். பணம் கொடுத்து விட்டு அவளை நான் தவறான எண்ணத்தோடு நெருங்கிய போது அவள் சொன்னாள், மனிதனே நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொன்னாள். உடனே உன்னுடைய பெயர் சொல்லப்பட்ட உடனே எனக்கு மனதில் உள்ளத்திலே அச்சம் ஏற்பட்டது. நான் அவளை விட்டு விலகிவிட்டேன். ரஹ்மானே, இதை நான் களப்பற்ற எண்ணத்திலே செய்திருப்பேன், ஆனால் அதை கொண்டு இந்த பாறையை நகற்று என்று பிரார்த்தனை செய்தார். அந்த பாறை இன்னும் சற்று நகர்ந்தது. ஆனால் வெளியிலே வர முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு தான் இடையில இருந்தது. மூன்றாவது நபர் துவா செய்தார், யா அல்லாஹ், என்னிடத்திலே ஒரு மனிதன் ஆடு மேய்க்கின்ற இடையனாக இருந்தான். ஒரு நாள் அவன் தன்னுடைய ஆடுகளை எல்லாம் கொண்டு வந்து என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு அதற்குரிய கூலியை பெறாமலே சென்று விட்டான். சென்று விட்டவன் திரும்ப வரவே இல்லை. நான் அந்த கூலியை வைத்திருந்தேன். அதை அந்த அந்த பணத்தை வைத்து நான் ஆடுகளை வாங்கினேன், அதை பெருக்கினேன். கடைசியில் அது பெரிய ஆட்டு மந்தையாக மாறிவிட்டது. நீண்ட ஆண்டுகள் கழிந்த பின்னால் அந்த மனிதன் வந்தான். வந்து என்னிடத்திலே கேட்டான், நான் ஒரு நாள் உங்களிடத்திலே கூலி வாங்காமல் சென்று விட்டேன், அந்த கூலி எனக்கு தேவைப்படுகிறது, இப்போது கொடுங்கள் என்று கேட்டான். நான் சொன்னேன், அதோ அங்கே நிற்கிறதே, அங்கு அடைக்கப்பட்டிருக்கிறதே அந்த மந்தைகள், ஆட்டு மந்தைகள் அத்தனையும் உன்னுடையது தான், எடுத்துக்கொண்டு போய் என்று சொன்னேன். அப்ப அந்த மனிதன் சொன்னான், இன்னைக்கு என்னை கிண்டல் செய்கிறீர்களா, பரிகாசம் செய்கிறீர்களா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த கூலியை மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், இல்லையப்பா, நீ அந்த ஒரு நாள் கூலியினுடைய அந்த பெருக்கம் தான் அது, அதை நான் அப்படியே வைத்து விடவில்லை, அதை கொண்டு ஆடுகளை வாங்கினேன், இந்த அளவுக்கு அது பெருகிவிட்டது, இதெல்லாமே உன்னுடைய தான், எடுத்துக்கொண்டு போய் என்று சொன்னேன். அவன் எடுத்துக்கொண்டு போனான். அந்த மனிதனுக்கு எந்த அநீதமும் செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்திலே, அல்லா உன்னை பயந்து கலப்ப எண்ணத்திலே நான் இந்த செயலை செய்தேன், இதை கொண்டு நடத்திலே பிரார்த்திக்கிறேன், இந்த பாறை அகற்றி என்று துவா செய்தார். அந்த பாறை அகன்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவர்கள் வெளியேறினார்கள் என்று சொல்லிக் காட்டுகிறார்கள். இந்த உலகத்தில் எந்த செயல், எந்த ஒரு சாதாரண செயலாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நம்முடைய எண்ணம் அதில் தூய்மையாக இருக்கிறதோ அந்த செயல் அந்த அளவுக்கு மதிப்புடையதாக அமையும். நம்முடைய எவ்வளவு காலம் நின்று தொழுதாலும் சரி, எத்தனை இரவுகள் நின்று தொழுதாலும் சரி, அதில் எண்ணம் சரியில்லை என்று சொன்னால் அந்த செயல் நிச்சயமாக அதற்கு மதிப்பு கிடைக்காது, ஜனங்களிடத்திலும் அதற்கு மதிப்பு ஏற்படாது. நம்முடைய அமல்களை அந்த அளவுக்கு சுறு தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹசரத் அவர்கள் நேற்று பயான் செய்கிற போது சொன்னார்கள், சுவர்க்கத்தை ஆசைக்கப்படுகிற அதுக்காக வேண்டி முந்துகிற தன்மை இருந்தது, அந்த அளவுக்கு அவருடைய எண்ணமும் இருந்தது. சும்மா சுவர்க்கத்தை எல்லாருமே ஆசைப்படுவோம், ஆனால் நம்முடைய ஆசைக்கும் சஹாபாக்குடைய ஆசைக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவர்கள் அந்த கலப்பற்ற எண்ணத்தோடு அதை ஆசைப்பட்டார்கள், அதற்காக வேண்டி முந்தினார்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் முந்தியவர்கள் முந்தி சென்று விட்டார்கள். அவர்களை பற்றி என்ன பேசினாலும் என்ன ஒன்றும் நடக்க போறதில்லை, என்ன விமர்சனம் செய்தாலும் ஒன்றும் ஆக போறதில்லை, அவர்கள் முந்தி சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு வருகின்றவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் அமையும். வல்லரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தி நம்முடைய செயல்களை பரிசுத்தப்படுத்துவானாக. நாம் எந்த ஒரு காரியத்தையும் நம்மிடத்திலிருந்து வீணாகி விடாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக.